బాణత్వం వృషభత్వమర్థవపటా భార్యాత్వమర్యాపతే గోణిత్వం సకితామృదంగవహతాచేత్యాదిరూపం దదౌ త్వత్పాదే నయనార్పణం చ కృతవాన్ త్వద్దేహ భాగో హరిః పూజ్యా పూజ్యతరస్త ఏవ హి నచే కో వా తదన్యోధికః జనన మృతియుతానాం సేవయా దేవతానాం నభవతి సుకలేశః సంశయో నాస్తి తత్ర అజనిమమృత రూపం సాంబమీశం భజంతే యైః పరమ సౌఖ్యం తే ధన్యా లభంతే శివ తవ పరిచర్యా సన్నిధానాయ గౌర్యా భవ మమ గుణధుర్యాం బుద్ధి కన్యాం ప్రదాస్యే సకల భువన బంధో సచ్చిదానందైక సచ్చిదానంద సింధో సదయ హృదయ గేహే సర్వదా సంవదత్వం. శివానంద ప్రకరణం 82, 83, 84 ஸ்லோகங்கள். பிரகரணமே முடிய போகிறது 100 ஸ்லோகங்கள். அந்த பிரகரணத்தில் இதற்கு முன்னால 82 ஸ்லோகத்தில் மகான்களே பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தை பெறணும், அவருக்கு தொண்டு பண்ணணும், இந்த தொண்டு பண்றதுனாலதான் மனுஷன் முன்னேறலாம், வாழ்க்கையில மன நிம்மதியை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்காக அவ அப்படி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல சொன்ன. முக்கியமா மகாவிஷ்ணுவானவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது நாமும் சகாயம் பண்ணும். ஏன்னா லோகத்துல நல்ல காரியம் நடக்கும் பொழுது அந்த நல்ல காரியத்துக்கு நம்மளால முடிஞ்சதான சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம தனியாக எல்லாத்தையும் பண்றதுங்கிறது இருக்கவே இருக்கு. நான் 4 பேருக்கு சகாயம் பண்ணனா, ஆனா தனியா நமக்கு சகாயம் பண்ண முடியலன்னா வேற யாராவது பண்ணிட்டு இருக்கோ அவளோட சேர்ந்துக்கலாம். இப்படி சேர்ந்துன்னு சகாயம் பண்றது ரொம்ப நல்லதுங்கிற அபிப்பிராயத்துல பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்ணி தான் காமிச்சிருக்கார. ஏன் திரிபுர சம்ஹாரம் பண்ணணும்? திரிபுராசுரன் வந்து உலகத்தை எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்க, அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு பரமேஸ்வரன் சித்தமாயிட்டார். சித்தமாகும் பொழுது அவருக்கு என்ன பண்ணார்? பாடத்வம் தான் அதுக்கு அம்பானரம். திருவர சம்ஹாரத்துல மகாவிஷ்ணு பரமேஸ்வரனி சிவ கையில இருக்கக்கூடியதான பாணமானார். பாணத்வம், அதுக்கப்புறம் விருஷபத்வம், அவருக்கு வாகனமாக விருஷபம் ஆயிட்டார். இந்த வாகனம்னு சொன்னா ஏதோ அவருக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு வழி அப்படின்னு நம்ம நினைக்கிவிடாது. எலி சுப்பிரமணியம் இவருக்கு கணபதிக்கு வாகனம்னு வெளியில போறப்ப எலியை மேலேயே உட்கார்ந்துட்டு போற. ஆனா வாகனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரிக்கணும். தர்மத்துக்கு மேல தர்மத்துக்கு அதிபதியா இருக்கார். ஏஷதே துர்விதரணா ஏஷம் லோகநாமதம் பேதாய ஏஷ பூதபதி ஏஷ பூதபாலா அப்படின்னு ஸ்ருதிகள் எல்லாம். அந்த பரமேஸ்வரன் தான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்ப தர்மத்தை அதிஷ்டானம் பண்ணி தர்மத்துக்காக அவருக்கு எல்லாம் பாடுபடும் பொழுது அந்த தர்ம வடிவமாக வருங்க. ஆயிரத்த விருஷபம்ங்கிறது என்ன? கர்மம். இதனாலதான் விருஷப வாகனத்தை பார்க்கறது வசத்தீங்கிறோம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருடனுங்கிறது ஒரு தர்மத்துக்கு அதிட்டார். அது தர்மத்துக்கு மேல இருக்க தர்மத்தை ரட்சணம் பண்ணிட்டு இருக்க. தேவதைகளுடைய வேலை என்ன? லோகத்துல எதா எதாகி தர்மத்திய கிளானில் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மத்திய ததா ஆத்மானம் ஜாமியம் அப்படின்னு உலகத்துல நல்ல நடத்த கெட்டு போச்சுன்னா அது திருப்பியும் சரி பண்ணணும் என்கிறது தான் அவளுடைய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா தர்மம் இருந்தால் உலகம் க்ஷேமமா இருக்கும். உலகத்துல எல்லோரும் தர்மம் பண்ணிட்டு இருந்தா எல்லோரும் சௌக்கியமா இருக்கானா? எல்லோரும் பண்றாளா? இல்ல. ஏன்? அவளுக்கு ஆசைகள் அதிகம், அயால் அவ இஷ்டமா பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை காப்பாத்துறது இல்லை. தர்மம் காப்பாத்தலன்னா எல்லோருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆகையால் நல்லவாளுக்கு சௌக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றார்? அப்பப்பா அவதாரம் பண்ணி அந்தந்த அவதாரத்துல அவர் தர்மத்தை பண்ணும்படி பண்றார். இப்படி தர்மத்துல தூண்டி நல்ல வழியில பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் விசேஷமாக அவருடைய முக்கியமான காரியம். அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்ப அந்த விருஷபமாக ஆயிட்டார் அவர். தான் தர்மமா ஆயிட்டேன், தர்மத்துக்கு ஒரு சூச்சகமாக அப்படின்னு போட்டா பத்வம் அர்த்தவபுடா பாரியாத்வம் ஆதக்காரியாவும் ஆயிட்டார். ஏன்னா அர்த்தவபுடா பாதி சரீரமா சங்கர நாராயணா ஆயிட்டார். இந்த பாரியான்னு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம பக்கத்திலேயே இருந்து நமக்கு நல்லதுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு பாரியான்னு பேர். அதாவது சீதா கல்யாணத்துல ஈயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா என்று சொல்றார். தர்மம் பண்ணும் பொழுது பாரி காரியங்கள் நான் பண்ணிட்டே இருக்கா. நீங்க பூஜை பண்ணணும்னு உட்கார்ந்து இடையானால் சந்தனத்தை அரைஞ்சு கொடுத்து புட்பங்கள்லாம் நிர்மாலயத்தை எடுத்து வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைவேத்தியம் பண்ணி இவைகள்லாம் நீங்க பண்றதுன்னு நீங்களே பண்றதுன்னு ஆரம்பிச்சிடனா ஊஞ்சி போயிடுறது. இந்த பூஜை பண்ற காலத்துல போடா அக்கடா ரெண்டு நாம போட்டு எழுந்து போறோங்கிறேன். ஆனா இவைகள்லாம் பக்கத்துல இருக்க ஒருத்தர் பண்ணினா என்ன ஆகுதுன்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன, நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பக்கத்துல இருந்து ஒத்துழைக்கிறதுன்னு இருக்க பார்த்தீங்களா, அதான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் பண்ண வேண்டியது பண்ணக்கூடியதான வேலை. அதனால அப்படித்தான், அதனாலதான் அவளுக்கு இங்கிலீஷ்ல பெட்டர் ஆப்புங்கிறோம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தாங்கி பெட்டர்னு நான் சொல்லல, அர்த்தாங்கி நம்ம நாட்டுல சொல்றது அர்த்தாங்கி அர்த்த சரீரம். அப்படி சரீரத்திலேயே பாதி சரீரமா எடுத்துட்டாரா, அர்த்தவ போடா பாரியாத்வமாத்யாபதேணித்வம். அவருடைய அடிமுடி தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதாக வரும் பொழுது தான் கீழே ஒரு வராகமா இறங்கி காரியத்தை பண்ணினார். சகிதா எப்பொழுதும் எந்த காரியமும் பண்ணும் பொழுது ஃப்ரெண்டா இருக்காரு. சகிதா மிருதங்க வகதா பிரதோஷ காலத்துல அவர் ஆனந்தமாக அவர் தாண்டவம் ஆடும் பொழுது அந்த தாண்டவத்துக்கு தானும் அவர் அந்த லாஸ்யம் பண்ணும் பொழுது அதுக்கு தான் பக்கத்துல லயத்தை பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ராகத்துல ஸ்ருதி லய ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸ்ருதிங்கிறது அந்த பாட்டை பாடும் பொழுது அந்த ஸ்ருதி கரெக்டா அது இருந்துட்டே இருக்கணும். அந்த சப்தம் அந்த நாதத்தோட சேர்ந்து தான் பாடணும். அதே மாதிரி தாளமும் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தா தான் ரெண்டு பக்கபலம் மாதிரி. அது மாதிரி அந்த லயத்துக்கு தான் சரியா இருக்கணும்னு மிருதங்கம் பாச்சார். மிருதங்கமாகதா சேத்தியாதி ரூபம் இத்தியாதி ரூபம் ததவும் இப்படி பல உருவங்களை இருக்குன்னு இருக்காரப்பா. தொற்பாதே நயன் அர்ப்பணம் சக்கருத்தவான் இந்த போராத முறைக்கு பரமேஸ்வரனுக்கு ஆயிரம் தாமரைகள்னால பூஜை பண்றதுன்னு ஆரம்பிச்சவர் கடைசியில ஒரு தாமரை குறைஞ்சு போகும் பொழுது தன் கண்ணையே பிச்சு போட்டாராம். அப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. ஆயாதர்ப்பணம் தொற்பாதே நயனர்ப்பணம் சொல்லுகோஹரி உங்களுடைய தேகத்திலே ஒரு பாகத்தை எடுத்தோம். ஆனால் என்ன எடுத்துன்னா லோகத்துல சிவபக்தாரா இருக்கிறவாளுக்கு உள்ளாசுல என்ன இடம் கிடைக்கும், புஜாதி புஜ்ஜதரா. லோகத்துல எல்லோருக்கும் யாரார் உயர்ந்தவளாக இருக்காளோ அவளாலையும் பூஜைக்கப்படுகின்றவளா ஆயிட்டார். புஜ்ஜத் புஜ்ஜதரத்தையே மகினே கோவாசதன்யோதிகா இப்படிப்பட்டதான உயர்ந்ததான் ஒரு நில வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, இப்படி தொண்டு பண்ணிட்டு இருக்கு. அதே போல நாம என்ன பண்ணணும், இந்த ஸ்லோகத்தை வாசித்து பகவான்கிட்ட தொண்டு பண்றதுன்னு ஆரம்பிக்கணும். இப்படி நம்மளால முடிஞ்சதான ஒரு பூஜையோ ஜபமோ ஹோமமோ அல்லது குடும்பத்தினால அர்ச்சனையோ அலங்காரமோ இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தவையானால் நாமும் வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு முன்னுக்கு வரணும், க்ஷேமமா இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம ஹியூமன் எஃபர்ட் இருக்கவே தான் இருக்கு, ஒன்றும் பண்ணாம இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பண்ணக்கூடியதான ஒரு செயல்கள் எல்லாம் அது பலத்தை கொடுக்கணுமையானால் என்ன வேணும், அந்த ஈஸ்வர அனுகிரகம் இதனால கிடைக்கும் அப்படின்னு போன ஸ்லோகம் சொன்னார். பாணத்வம் மிருடபத்வம் அர்த்தவ புஷா பாரியத்வம் ஆதியாபதே கோணித்வம் சகிதா மிருதங்க வகதா தேத்யாதி ரூபம் ததௌ தத்பாதே நயர் அர்ப்பணங்க கிருதவான் த்வத்தேஹ பாகோ ஹரி புஜ்ஜாத் புஜ்ஜதரத்த ஏவகினதே கோவா ததன்யோதிகா அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாத்த விட சிவபூஜையானது வசத்தின்னு சொல்றார். ஜனன மிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேஜம் சம்சயோ நாஸ்தி தத்ர அதனிமமத ரூபம் சாம்பவீஜம் பஜந்தே ஏஹ பரம சௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே. உலகத்துல மனுஷனுக்கு என்ன நிஜமா வேண்டியதுன்னு பார்க்கணும். நமக்கு எல்லாம் தான் வேணும், எது வேண்டாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது வேணாலும் வேண்டாம் வேண்டாம்னு கையை நீட்டுறோம், அதை வாங்கிறோம். வீடு முழுக்க குப்பையா இருக்கு, ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு எது நிஜமாக உங்களுக்கு வேணும், எப்பொழுதும் வேணும் அப்படின்னா மோட்சம் எனக்கூடியதாக சொல்றார். மோட்சம்னா என்னது? மோட்சம் மோட்சம்ங்கிறோம், மோட்சம்னா என்னது? உயர்ந்ததான ஒரு சுகம், சுகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சுகம். ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா மனுஷனுக்கு எப்பொழுதும் கவலை இருந்துட்டே இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரணமாக சுகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நிஜமா இருக்கு. 1000 ரூபாய் வந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், பிரைஸ் 10,000 விழுந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே, 10 லட்சம் விழுந்ததுன்னா அதை விட சந்தோஷம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 10,000 விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 1 லட்சம் விழுந்திருக்கு, யாருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி? சார், 1 லட்சம் விழுந்தவருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஏன் சுவாமி பாருங்க, இந்த கீழே இருக்கிற அவரை விட நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் யோகாதான். ஏன்னா எதிர்பாராம வந்தது, பிரைஸ் என்ன எதிர்பாராம வந்தது, எதிர்பாராத ஏதோ வந்தது சந்தோஷமா இருக்கலாமே, அவருக்கு அவ்வளவு வந்தது எனக்கு குறைச்சல வந்தது, இந்த வித்தியாசம் இருக்க. அப்ப என்ன, எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு ஏற்றத்தாழ்வோட கூடியதான ஒரு சுகம்னு சொன்னா அது நிஜமான சுகம் இல்லை. சொர்க்கலோகத்துக்கு போறா தீட்சிட்டாள், அங்கே போனதுமே என்னாச்சு, அங்கே வந்ததுக்கு ஒரு குளிச்ச கொடுத்துருக்கு, இன்னதுக்கு பெரிய பங்களா கொடுத்துருக்கு, நானும் யாகம் பண்ணினேன், அவரும் யாகம் பண்ணினாரே, அவருக்கு மட்டும் பெருசே வீடு கொடுத்துருக்கல, எனக்கு கொஞ்சம் பஸ்ஸா கொடுத்துருக்கேன், நீ ஒரு யாகம் என்ன பண்ணில, அவர் 50 யாகம் பண்ணினார், நீ ஏதோ சொர்க்கமா பண்ணினார், நிறைய தானம் பண்ணி பண்ணினார், இப்படின்னு வித்தியாசம் சொல்ற. அப்ப அந்த ஊருக்கு போறப்படா இந்த கம்பேரிசன் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நிஜமா சுகம் இல்லை. ஆனா எல்லோருக்கும் ஒரு சுகம், காமனா ஒரு சுகம் இருக்கு, அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். எது? தூக்கம். தூக்கத்துல பெண்கள் தூங்கினாலும் ஆண்கள் தூங்கினாலும், குழந்தை தூங்கினாலும் வயதானவர் தூங்கினாலும், பணக்காரன் தூங்கினாலும் ஏழை தூங்கினாலும் ஆனந்தம் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் இருக்கும். தூக்கத்துல எல்லாருக்கும் சரீரத்தை மறந்து கவலையை மறந்து தூங்குறோம், குழிச்சுனதுமே எல்லா கவலையும் ஓடி வந்துருந்தேன்னு வச்சுக்கலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா தூங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சுகம் இருக்கு அல்லவா, அந்த சுகமானது 1 கிலோ சுகம் 5 கிலோ சுகம்னு சொல்வேடா, அதுல ஏற்றத்தாழ்வு உண்டோ? நேற்றுக்கு நன்னா தூக்கம், இன்னைக்கு சரியா தூங்கல, சரியா தூங்காம இருக்கலாம், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கலாம், ஆனா என்னைக்கு தூங்கினாலும் ஒரே விதமான ஆனந்தம் தானே. ஆகையால் இந்த தூக்கத்துல வரக்கூடியதான ஆனந்தத்துக்கு நிஜ ஆனந்தம், தன் ஆனந்தம், அது ஒண்ணுதான் நம்ம விலை கொடுக்காம வாங்கறது, அது தூக்கம் மாத்திரம் வாங்கிட்டு சாப்பிடுறாங்க, அது வேற விவகாரம் என்ன. நிஜமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் என்ன? ஸ்வானந்தம், ஸ்வரூபானந்தம். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபானந்தம் இருக்கு, இது பர்மனண்டா இருக்குமே, ஏன்னா அதான் மோட்சம். அப்படின்னா இந்த மோட்சம் இல்லாம இருக்கிற நம்ம நிலைக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து இந்த ஸ்தூல சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. நான் எப்ப வந்து சரீரத்துல அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும், நான் அழகானவன், நான் வெளுப்பா இருக்கிறவன், நான் பணக்காரன், நான் நீளமா உள்ளவன், நான் படித்தவன், நான் பணக்காரன், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் வந்ததுமே அதுக்கப்புறம் ஜாதி கோத்திரம் மலம் மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாம் எனது 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 வாஜத்தமே பிரதவச்சமே அப்படின்னு மேமேன்னு சொல்லிட்டு வழக்கமாயிட்டேன். இந்த சரீரம் எப்ப மறந்துடுத்த ஒரு ராத்திரி தூங்கும் பொழுது இவைகள் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரியே மனசுல எத்தனையோ கற்பனைகள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ பிளான், ஒரு பிளான் போட்டது நடக்கலைட்டான். ஆனா நீங்க நடக்க பிளான் போடாதெல்லாம் நடந்திருக்கு, அது என்ன சொல்லு, சின்ன வயசுல நம்ம முன்னால இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் வாழ்வோம் நினைச்சுடாதீங்க, ஏதோ இருக்கும் தான் நினைச்சோம். உங்களுக்கு வீடு வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் வந்திருக்கு, செல்போன் வந்திருக்கு, டெலிபோன் வந்திருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க, இவைகள்லாம் சின்ன வயசுல நீங்க நினைச்சு பார்த்தாடா, பகவான் கொடுத்தாரா இல்லையா? ஆனா நான் பிளான் பண்ணலையே, நான் பிளான் பண்ணது கொடுக்கலையே, நீங்க பிளான் பண்ணாதது கொடுத்துருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுவோம். இப்படி எல்லாம் இருக்கும்னு ஒண்ணுமே ஒரு நாளும் நமக்கு நினைச்சு பார்க்க முடியல. சில சமயத்துல வேற ஏதோ அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் அது கிடைக்கலங்கிறது ஒத்துக்கிறேன், நீங்க நினைக்காது வேற வந்திருக்கு. ஆகையால் விவகாரம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தீங்களே, என்றால் மனுஷனுக்கு இந்த சரீரம் இருக்கிற பரியந்தம் சுக துக்கங்கள் அவனை விடாது. நீங்க இங்க இருந்தோ சொர்க்கலோகத்துக்கு போங்க, பிரம்மலோகத்துக்கு போங்க, எங்கே போனாலும் ஒண்ணுதான். எப்பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கோ அப்பொழுது துன்பம் உண்டு, அசரீரம் பாவசம் தம்ன பிரிய அப்ரியே ஸ்பிருஷதா. எப்பொழுது சரீரத்துல அபிமானம் இல்லையோ அப்பதான் நிஜமான ஒரு சுகம் மனுஷனுக்கு கிடைக்கும். அப்ப சரீரமே இல்லாதான சரீரம் அபிமானம் இல்லாத நிலைக்கு மோட்சம்னுது. இப்போ மோட்சத்துல உங்களுக்கு சரீரம் இல்லை, சரீரம் இல்லைன்னு சுகத்தை அனுபவிப்போம், சுகரூபமா இருக்கு. சுகத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம், மோட்சத்துல நீங்களே ஆனந்தமா இருக்கல, ஆனந்த வடிவமா இருக்க. காஃபில திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல, டீல திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல, பாயசத்துல திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல. சர்க்கரை திதிக்கணும்னு இன்னொரு சர்க்கரை சேர்த்துக்கிறடா, ஏன்னா சர்க்கரை திதிப்பு ஸ்வரூபம். அதே மாதிரி நீங்க ஆனந்த வடிவமாயிட்ட, நீங்க ஆனந்தத்துக்காக இன்னொன்னு தேட வேண்டியதான நிர்பந்தம் இல்லாத நிலை இருக்கு. எப்பொழுதும் ஆனந்தம் உமக்கு ஆனந்தம் வர வேண்டாம், இப்ப ஆனந்த வடிவமாகவே இருக்கு. அப்படிப்பட்டதான மோட்சம் அதான் பரமசௌக்கியம் தேகி தன்யாலபந்தே. பரமசௌக்கியம் உயர்ந்ததான ஒரு நிலை. எந்த நிலை அடைஞ்ச பிறகு இதை விட இன்னொரு நிலை உயர்ந்தது என்று இல்லையோ. இன்னைக்கு எல்லாமும் நல்லாதான் இருக்கு. நம்ம நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் பர்சன் பிரசிடென்ட் அப்படிங்கிற அவருக்கு கேட்டேன்னா அவருக்கு என்ன தலைவலி சார், ஒரு நாளும் ஆத்துல சாப்பிட முடியலங்கிறார். என்னைக்கு பிரசிடென்ட் ஆனோ அண்ணில இருந்து தினந்தோறும் ஒவ்வொரு ராத்திரி போய் அங்கங்க சாப்பிட சாப்பிடுங்கிறான். ஏதோ ஆத்துக்காரு ரசிச்சாதை வச்சா அதை சாப்பிடணுங்கிறது இல்லைங்கிறார். அவர் என்ன பண்ண சொல்றேன், யாரை கூப்பிட்டாலும் நோன்னு சொல்ல முடியறதா, போய்தான் நான் அனுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்கேஜ்மெண்ட்னா சிரமமா இருக்குங்கிறேன். எவ்வளவு உயர்ந்ததான நிலையை அடைஞ்சாலும் அந்தந்த நிலையில அங்கெங்க அதுக்கு தகுந்ததான சுகதுக்கங்களும் கண்டிஷன்ஸும் இருக்கத்தான் இருக்க. ஒண்ணும் இல்லாம ஒரு சுதந்திரமா இருக்கணுமே ஆனால் அது மோட்சம் ஒண்ணுதான். பரம சௌக்கியம் தன்யாள்தான், தன்யாள்னா நிஜமாக கொடுத்து வச்சவாள். எதை கொடுத்து வச்சவாள்னர், இந்த அஞ்ஞானம் போறதுங்கிற நிலையை அடைஞ்சதா. இதற்காக இப்படிப்பட்டதான ஒரு நிலையை நான் அடையணுமே ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படியா? நீங்க அந்த நிலை இருக்கிறவாள நீங்க அடையணும். நமக்கு பணம் வேணும்னு காசு வேணும்னு யார போய் என்ன ஆடுறோம், காசு இருக்கிறவர். படிப்பு வேணும்னு யார போய் ஆடுறோம், படிப்பு இருக்கிறவாளுக்கு. டான்ஸ் கத்துக்கணும்னு யார ஆடுறோம், டான்ஸ் தெரிஞ்சவாளு. பாத்தீங்களா, அப்படின்னா யாருக்கு எது வேணுமோ அது யார் இடத்துல இருக்கோ அவளை ஆடுறோம். இது இன் ஜெனரல், சில சேரத்துல மாறவும் மாறும். பரமேஸ்வரனுக்கு காசே இல்லையே சார், அவர்கிட்ட போய் நாடுறேன்னார். அவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்க, குபேரர் அவர்கிட்ட காசு இருக்கு, விவகாரம் என்ன. ஆனா யாரால எது கொடுக்க முடியுமோ அவளாட்ட போய் தானே அதை நாம அடையலாம். அதே போல நமக்கு என்ன வேண்டியது என்ன, மன நிம்மதி. நமக்கு வேண்டியது என்னன்னா பரமசௌக்கியம் மோட்சம். அது எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் பரமேஸ்வரன். ஆகையால் அவர் அடையணும். லோகத்துல ஜெனரல் ரூல் என்ன, யார் இடத்துல எது இருக்கோ அவளிடத்துல அதை பெற்றுக்கொள்ளல. நிஜமாக ஒரு உயர்ந்ததான ஒரு நில, ஒரு ஆனந்தம், தன்னை மறந்து தன் கூத்தாடுறதுங்கிறது பரமேஸ்வரத்துல இருக்க. மகாவிஷ்ணு போயிட்ட பார்த்தேன்னா எக்கச்சக்கமா பிஸி அவர். என்ன ஜகதை ரட்சணே ஜகரூகா, உலகத்தை காப்பாற்றணும் என்பதற்காகவே எப்பொழுதும் முடிச்சுட்டே இருக்கார். தூங்குறதே இல்லையா, கண்ணை மூழிந்து சீரியஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கார். அவர் யோசனை பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பிராணியும் அவன் எப்படியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா திரும்ப மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. எப்பொழுது திரும்பினா அவனுக்கு ஏதோ விதமாக நான் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு. ஆனா தன்னை மறந்து பரமேஸ்வரன் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டே இருக்க. உலகத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்க. அப்படி ஆனந்தமான நிலையில இருக்கிறவரை நான் நாடினோமே ஆனால் நமக்கும் ஆனந்தம் கிடைக்கும். ஆகையால் பரமசௌக்கியம் எனக்கு வேணும். எனக்கு பரமசௌக்கியம் வேணும்னா நான் எப்படி இருக்கணும், பரமசௌக்கியம் உள்ளவரை கேட்கணும். ஏக பரமசௌக்கியம் தேகி தன்யாலபந்தே. அதற்கா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், லோகத்துல ஏதாவது ஒண்ணு வேணுமே ஆனால் அதற்கு ஒரு சாதனத்தை இடறோம். அதுக்கு கருவி என்ன அப்படின்னு நாடுறோம். காசு வேணும்னா காசு வரணும், சுகமா இருக்கணும்னா காசு வேணும், காசு வேணும்னு என்ன பண்றது, காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கிறது வழி என்ன, உத்தியோகத்துக்கு போகணும். உத்தியோகம் பண்ணணும்னா நான் படிக்கணும், அதுக்காக படிக்கிறேங்கிறோம். படிப்புக்காக படிக்கல பாருங்க, யார பார்த்தாலும் அவன் என்ன, கம்ப்யூட்டர் தான் வாசிக்கணுங்கிறோம். மீதி எல்லாம் வாசிக்க விடாத, இதை வாசிச்சா காசு வராதான். கொஞ்ச நாளைக்கு பிகாம் தான் வாசிக்கணும் அப்படின்னு, பிகாம் வாசிச்சா உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தார். என் பிஏ வாசிச்சு எக்கனாமிக்ஸ் வாசிச்சவாள் உத்தியோகத்துல இல்லையா, ஒண்ணும் இல்லாம எஸ்எல்சி வாசிச்சுட்டு ஆனந்தமா வாழ்நாள் முழுக்க ஆனந்தமா இருந்தது ரிட்டையர் ஆயிட்டார் சொல்லி இருக்கா. ஆனா நமக்கு என்ன, நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும்னு ஒரு நிலை, அதுக்கு எப்படி வந்து அவரும் உத்தியோகம் பண்ணணும், உத்தியோகம் பண்ணா இதை தான் படிக்கிறோம், இதை படித்தா தான் சீக்கிரமா அப்படிங்கிற எண்ணத்துல தானே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும். மோட்சம்னு என்னத்தான், மறுபிறவி இல்லாம இருக்கிறது. என்ன பிறவின்னு வந்ததுன்னா எப்படி இருந்தாலும் துன்பம் வரத்தான் வரும், எல்லோருக்கும் துன்பம் உண்டு. இந்திரன் இருக்க அவருக்கு துன்பம் இல்லையோ? எப்ப ராட்சசனத்தை இடிப்பானோனு பயம் இருக்குது, வேற என்ன வேணும்னு, வேற ஒன்றும் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் காப்பாத்து பயந்துட்டே இருக்கான், என்னடா எப்ப ராட்சசால வந்துருவாளோ, அவன் நம்மளோட சண்டை போடுவாளோ. யுத்தம் பண்றதுன்னு யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம், உடம்புல சரீரத்துல அடி விழுமோ இல்லையோ, பானங்கள்லாம் வந்து குத்துமோ இல்லையோ, அதை போறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகுமோ இல்லையோ, என்ன சிரமம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் அந்த நிலைக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள் இருக்கு. சோ துன்பம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கணுமையான அவனுக்கு பிறவியே இருக்கப்படாது. பிறவியே இருக்கப்படாதுன்னா என்ன பண்ணோம்னா, அந்த பரமாத்மாவுடைய திருவடியை நம்ம நாடணும். அது ஒண்ணுதான், பிறவி வராம இருக்கிறவே சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் வந்தா தான் போகும். அந்த பரமேஸ்வர ஞானம், பகவத் அனுக்கிரகம் நமக்கு வேணும். அந்த பகவத் அனுக்கிரகம் வேணுமையானால் அவரை போற்றடும், அதற்காக நீங்க பூஜை பண்ணும். சிவ பூஜை எதுக்காக பண்ணிட்டு இருக்க, மறுபிறவி இல்லாத ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக. இந்த ஜென்மால வந்தது பிராரம்ப கர்மால அனுபவிச்சுட்டு தீர்த்துடுமா? யோஜனை பண்ணி பாருங்க, நமக்கெல்லாம் 50 வயது 60 வயது ஆயிடுதுன்னா இனிமேல புதுச்சாவா கஷ்டம் வரப்போறது. எல்லாம் அனுபவிச்சாச்சு, ஊர்ல என்னென்ன உங்களுக்கு வையணுமோ அத்தனையும் அத்தனை பேரை தாஸ்னாம லட்சார்த்தனை பண்ணியாச்சு. இன்னும் யாரு பண்ணினாலும் உடம்பு வந்தது என்ன ஆயிடுதுன்னு அது மறந்து போச்சு. வச்சுட்டு இருக்காளா, எத்தனையோ பேர் வச்சா நீங்க ஒண்ணு அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து அடிப்பா. புதுசா என்ன, என்னன்னு கோபம் குறைஞ்சதுன்னா, ஏன் குறைஞ்சதுன்னு, சொரணம் குறைஞ்சு போயிடுச்சு, வேற ஒண்ணு. ஏன் இது போல வச்சவர் நிறைய வாங்கியாச்சு, யாராலும் நம்மளை என்னென்னமோ கம்மிட் பண்ணியிருக்காங்க. புதுசா ஒண்ணு நீங்க பண்ண வேண்டியது இல்லையே. உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வந்தது, இப்ப என்ன கோபிச்சுண்டா பிரயோஜனம் இல்லை. இருக்கிறதே 2 பேர் தான், ஆத்துக்காரி அவ்வளவுதான். ஏண்டா பசங்கள்லாம் தனித்தனியா இருந்துட்டு இருக்கா, ஒருத்தருக்கு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், சண்டை போட்டா சரி சண்டை போட்டாச்சா சரி வாங்க சாப்பிடுறதுக்குங்கிற, சரி இப்ப நீ போகுது, இது வேற என்னதான் பண்ண முடியும். விவகாரம் என்னாச்சு, வாழ்க்கை இப்படி ஆளுது, இவைகள்லாம் இனிமேல் புதுசா ஒன்றும் கஷ்டம் வரப்போறதில்ல, எல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்படி இருக்குமையானா நமக்கு இந்த கட்டமே நிஜமா இல்லாம இருக்கணுமையானா ஒரே ஒண்ணு, பிறவி இல்லாத நிலை அடையணும். அந்த பிறவி இல்லாத நிலை அடையணும்னா பிறவி இல்லாதவரா இருக்கிறவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நம்ம முதலையே சொன்னேன், எது வேணுமோ அது இருக்கிறவாட்ட கேட்கணும். பிறவியே இல்லாதவர் யாரே, பரமேஸ்வரர். ஜனன மிருதி புதிதானாம் தேவயா தேவதானாம், பிறவி இறப்பு பிறவி இறப்பு இருக்கக்கூடியதான தேவதைகளை சேவிச்சு என்ன பிரயோஜனம், என்ன மற்ற தேவதைகள் பிறவி இறப்போடக்கூடியதான அக்னி யமன் இவாள்லாம் என்ன, அவள்ல அந்த நிலையை கொடுக்க முடியாது, அவள் இடத்துலயே இல்லை. யார் இடத்துல எது இருக்கோ அதான் அவளால கொடுக்க முடியும். மற்ற தேவதைகள்லாம் என்னன்னு, கொஞ்ச நாள் தேவதையா இருப்பார், அதுக்கப்புறம் க்ஷேணே புண்ணிய மத்திய லோகம் பிசந்தி, புண்ணியம் குறைஞ்சதுமே மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துவிட்டான்னு, வந்துவிட்டு மறு 4 யாகம் பண்ணி மறு மேல போறாரு. அவளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாளே, அவளால கொடுக்க முடியாததானது அவளை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க பரமேஸ்வரன் எப்படின்னு, அவருக்கு ஜனனம் இல்லை மரணம் இல்லை. ஆகையால் என்ன ஆச்சுன்னு, அவரை கேட்டேன்னா அதை கொடுக்க முடியும். ஆகையால் அவர் தியானம் பண்ணுங்க, ஜனன மரணம் ஜனன மிருதயுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேசா சம்சயோ நஹந்தி தத்ர, அதுல ஒரு விதமான சுகமும் இல்லை. என்ன, அவளால கொடுக்கக்கூடியதான ஒரு சுகமானது சுகமாக நான் கருதல. நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கீள், எத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை தனம் சொக்கலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்னமோ சுகங்களை அனுபவிச்சிருக்கோம், என்னென்னமோ துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம், சாம்பாகவும் தேடாகவும் பிறந்திருக்கோம். ஏன் அது என்ன ரொம்ப கஷ்டமா, வெளியில போனா ஆட்டுக்கு வர்றது கஷ்டம் சார். பாம்பு புத்துல இருந்து வெளியில வந்துருத்துன்னா, யாராவது மனுஷன் கண்ணுல விழுந்துருத்துன்னா மனுஷன் தான் அதுக்கு யமன். அது பாட்டுக்கு அது போறதுன்னு விட்டுற போறேடா இல்லையே, தேடு வந்ததுன்னு அதை விட போறேடா, அதை கொன்னுட்டு தானே போறேன். அப்ப என்ன சில பதார்த்தங்கள் அது வெளியில போனா திரும்பி வரதே பயம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பரவாயில்ல ஒரு சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். சொர்க்க லோகத்துல இந்த பயமே கிடையாது, உங்களை யாரும் ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்டா நீங்க இருக்கிறதே வற்றாளுக்கு தெரியாதுன்னு அந்தர்தான சக்தி இருக்கு. நீங்களா நான் இன்னொருக்கு அறியப்படட்டும் என்று நினைத்தால் ஒழிய உங்க நீங்க எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டதான சொல்லும் சமயம் வந்தா உங்களுக்கு நீங்க மாத்திக்கலாம் உங்க உருவத்தை. சீக்கிரமா போனா ஆகாசத்துல பறக்கணும்னு பிளேன் டிக்கெட் கிடைக்கல அவஸ்தப்பட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடையாது. ஒரு கழுக மாதிரி கவர்ந்து வந்துடலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சார் சொர்க்கத்துல போனேன். இது போல எவ்வளவு சுகங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன், ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை பிறவுகள் அனுபவிச்சிருக்கேன், ஆனா அத்தனையும் மறந்து இங்க வந்திருக்கேன். நம்மளுடைய சொரூபம் என்ன, எது மனுஷனுக்கு எந்த பிறவி எடுக்கிறாரோ அந்த பிறவை மட்டும்தான் ஞாபகம். போன ஜென்மாவில் என்ன நடந்தது அதுக்கு முன்னாள் ஜென்மாவில் என்ன தெரியாது. தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேதபரந்தப, யாராருக்கு என்னென்ன பிறவிகள் இருக்கு, என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சா, என்னென்ன சுகங்கள் அனுபவிச்சா என்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் பகவான். ஸோ நம்மளுடைய ரெக்கார்டு பகவானுக்கு முன்னால் நீங்க இது இல்லையே அது இல்லையே பிரார்த்திச்சா அவருக்கு தெரியும். அன்னைக்கும் இதே போல தான், அதை கொடுத்த அன்னைக்கும் அழுதாய், கொடுக்காத அன்னைக்கும் அழுதுட்டு இருக்க, கொண்டாதான் இருக்க விவகாரம் போங்கிறார் விவகாரம் கொடுக்க. ஏன்னா அப்பவும் பகவானா இருந்த பொழுதும் நீங்க ஒரு தேவஸ்வரூபமா இருந்த பொழுதும் சார் எனக்கு இந்திர பதவி இல்லையே, இந்திரனா இருக்கும் பொழுது பிரம்ம பதவி இல்லைங்கிற, மனுஷனா வரும் பொழுது கட்டப்படுறமே ஹையர் லெவல் கொடுங்கிற, எப்ப பாரு யாசனம் பண்றதுதான் உங்களுடைய விவகாரமா இருக்குன்னு. இன்னொரு கையேந்து நிக்காத நிலை உங்களுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், பிறவி இல்லாத நிலை அடைக்கணும். அதனால் சச்சானந்த அமிர்தே மகிதானாம் சேவையா தேவதானாம் நபபதி சுகலேசா, என்ன இருந்தாலும் இந்த சுகமெல்லாம் சுகம் என்ன கூடியதான கணக்கலை இல்லை. ஏன்னா எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் காசு வேணும்னு நினைச்சா அவன் நிஜமான சுகம் அனுபவிக்கல, இருக்கிறதோட போறோம் நினைக்கிறான் பார்த்தால அவன் தான் நிஜமான சுகத்தை அனுபவிக்கிறான். ஒரு கோடி உங்களுக்கு இருந்தான்னா பக்கத்தில் இருக்க 2 கோடி இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், இது சுகமே இல்லை. ஆனா ஏதோ இன்னைக்கு பகவான் நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரே அப்படியே நினைச்சுட்டு சந்தோஷமா இருந்தது பார்த்தா அதான் நிஜமான சுகம். ஆகையால் நமக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் நமக்கு மேல வேணும் மேல வேணும்னு அது சுகமாது. நான் சுகலேசா சம்சயோ நஸ்தி தத்ரா, இங்கே ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன பண்ணணும், அதனிம் அமிர்த ரூபம் சாம்பமீசம் பஜந்தே, அதனிம் அமிர்த ரூபம் பிறவை இல்லாதும் மரணம் இல்லாதும். இந்த மரணம்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு பயமா இருக்குது, வேதாந்த நன்ன வாசவளுக்கு தான் இதை பத்தி தெரியும். மரணம்னா என்ன ஆகுமோ என்னமோன்னு ஒரு பயம், அட் டைம் ஆஃப் டெத்னா என்னாச்சு, அப்ப என்ன பண்ண போற, ஆஃப்டர் டெத்னா சார் என்ன பண்ண போற, இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. எப்ப தெரியாதோ தெரியாத பத்தி கவலைப்பட்டு என்ன லாபம், நீங்க இப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை போக்க முடியுமா, முடியாது.